புது காலம் 14 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதர்ம அன்புள்ளங்களே, வாழ்வு பாடங்களை சொல்லித் தருவதில் கதைகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு என்பதை மறுக்க இயலாது. அத்தகைய ஒரு கதை இதோ.
ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இணைந்து அரண்மனை ஒன்றை கட்டிக் கொண்டிருந்தனர். அவ்வழியே சென்ற ஒருவர் அங்கு நடந்த பணிகளை ஆர்வத்தோடு பார்த்தார். மரக்கட்டைகளை கொண்டு அழகிய வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருந்த ஒருவரிடம் சென்று, ஐயா என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டார். தச்சு வேலை செய்கின்றேன் என்று ஆர்வமற்றதோர் பதில் வந்தது அவரிடமிருந்து. கல்லில் அழகிய சிற்பம் ஒன்றை வடித்துக் கொண்டிருந்த சிற்பியிடம் சென்று, ஐயா என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது, பார்த்தால் தெரியவில்லையா, கல் உடைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சலிப்புடன் பதில் சொன்னார் அந்த சிற்பி. அடுத்து உண்மையிலேயே கல் உடைத்துக் கொண்டிருந்த ஒருவரிடம் சென்று, ஐயா என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது, அவர் தலையை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி, நான் ஓர் அரண்மனையை கட்டிக்கொண்டிருக்கின்றேன் என்றார்.
அன்பு இதயங்களே, செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலை பற்றி ஒருவர் கொண்டிருக்கும் கண்ணோட்டம் உயர்வானதாக இருந்தால் செய்யும் தொழிலும் உயர்வடையும். தாழ்ந்ததென நாம் கருதும் தொழில்களை செய்பவர்கள் பல நேரங்களில் அந்த தொழிலில் காட்டும் ஈடுபாடு நம்மை பிரமிக்க வைக்கும். உணவகங்களில் மேஜைகளை துடைக்கும் ஒரு சிலர் அந்த வேலையை ஈடுபாட்டுடன் செய்வதை பார்க்கும்போது ஏதோ அவர்கள்தான் அந்த உணவகத்தின் உரிமையாளர்கள் போல் தெரியும். அன்பு இதயங்களே, செய்யும் தொழிலை பற்றி சிந்திக்க இந்த ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. சென்ற வாரம் அழைப்பு, இந்த வாரம் உழைப்பு. சென்ற ஞாயிறு நம் தலைவன் இயேசு தரும் அழைப்பை பற்றி சிந்தித்தோம். இந்த ஞாயிறு அந்த அழைப்பை ஏற்பதால் மேற்கொள்ள வேண்டிய உழைப்பை பற்றி சிந்திப்போம். இந்த உழைப்பு எவ்வகையில் அமைய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள்.
அன்பு இதயங்களே, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளில் நாம் வாசிக்கின்றோம். பொதுவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தேவ அழைத்தலுக்கு வேண்டும்படி சொல்வோம். தேவ அழைத்தல் என்றதும் குருக்கள், துறவரத்தார் என்ற குறுகிய கண்ணோட்டம் நம் மனதில் எழுகின்றது. இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளை ஆய்வு செய்தால், இயேசு 72 பேரை புதிதாக நியமித்து தன் பணிக்கென அனுப்பினார் என்பதை தெரிந்து கொள்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவுடன் வாழ்ந்த 12 திருத்தூதர்கள், ஏனைய 72 சீடர்கள் என அனைவருமே குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர்கள்தான். எனவே அறுவடைக்கு வேலையாட்கள் தேவையென்று இயேசு கூறியது குருக்கள், துறவியரை குறித்து மட்டுமல்ல, மாறாக மக்களின் மனங்களில் இறையரசின் கனவுகளை விதைத்து அதன் பலன்களை அறுவடை செய்வதற்கு துணிவுடன் முன்வரும் அத்தனை வேலையாட்களையும் நினைத்தே இயேசு இந்த அழைப்பை விடுத்துள்ளார்.
உயிரோடு உயிராக உனில் கலந்தே, உன் பணிவாழ்வின் நூற்றாக உனில் நிறைந்தே, நான் உரை நீங்க உறவாகி உயிர் வாழ்கிறேன். நானே உன் தேவன், உனை தேற்றுமாயன், நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறே, நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறே.
அன்பு இதயங்களே, அறுவடைக்கு வேலையாட்கள் தேவை என்ற அழைப்பை ஓர் உருவகமாக சிந்திக்க முயல்வோம். அறுவடை செய்வது ஒரு தனிப்பட்ட கலை. ஓ, இது என்ன பெரிய கலை! பயிர் வளர்ந்துள்ளது, கையில் அரிவாளை எடுத்து அறுத்து தள்ள வேண்டியதுதானே என்ற ஏளன எண்ணங்கள் ஒரு சிலர் மனங்களில் எழலாம். இப்படி நினைப்பவர்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டும். அனைத்தும் இயந்திரமயமாகிவிட்ட இந்த காலத்தில் அறுவடை செய்யும் கலையில் உள்ள நுணுக்கங்களை நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அறுவடை செய்வதைப் பற்றி ஏளன எண்ணங்கள் கொண்டிருப்போரின் கையில் அரிவாளை கொடுத்து வயலில் இறங்கி அறுவடை செய்யச் சொன்னால் தெரியும் வெட்டப்படுவது கதிர்களா கை விரல்களா என்று. மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, அறுவடை செய்வது ஒரு தனிப்பட்ட கலை. அறுவடை செய்பவர்கள் தனித்து செயல்படுவது இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரே வரிசையில் அறுத்தபடியே முன்னேறுவர். குனிந்து அறுவடை செய்யும்போது ஏற்படும் உடல் வலிகளை மறக்க அவர்கள் பாடல்கள் பாடுவதும் உண்டு. சேர்ந்து உழைப்பது, உடல் வேதனைகளை மறந்து முழு ஈடுபாட்டுடன் உழைப்பது என்று அறுவடை செய்பவர்களிடமிருந்து பல பாடங்களை நாம் பயின்று கொள்ளலாம்.
இறையரசின் கனவுகளை விதைக்க, பலன்களை அறுவடை செய்ய தனித்திறமைகள் பெற்றிருக்க வேண்டும். இறையரசுக்காக உழைப்பவர்கள் பெற்றிருக்க வேண்டிய திறமைகளை இன்றைய நற்செய்தியில் ஒரு சில நிபந்தனைகளாகச் சொல்கின்றார் இயேசு.
முதல் நிபந்தனை, ஓநாய்களிடையே செல்லக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் இயேசுவுக்கு தேவை. அன்பர்களே, ஆடுகள் அல்ல ஆட்டுக்குட்டிகள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதா? இது விபரீதமான முயற்சியாக தெரிகிறதே என்று நாம் தயங்கலாம். ஆனால் வரலாற்றில் இத்தகைய விபரீதங்கள் வீரக்கதைகளாக தொடர்ந்து நடந்து வருகின்றன என்பது நமக்கு தெரியும். நீளம், அகலம், உயரம் என்று எல்லா பக்கங்களிலும் அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருந்த கோலியாத்து என்ற மனித மலையோடு மோத புறப்படும் தாவீது நம் நினைவுக்கு வருகின்றார். அந்த மோதலில் யார் வென்றது? ஓநாயா, ஆட்டுக்குட்டியா என்பது நாம் அறிந்த வரலாறு.
யார் இந்த அரை நிர்வாண பரதேசி என்று ஆங்கில அரசு ஏளனமாக பார்த்த காந்தியடிகள் நம் நினைவுக்கு வருகின்றார். அரை நிர்வாணமாய் நிராயுத பாணியாய் சென்ற அந்த ஆட்டுக்குட்டி ஓநாய்களாய் வலம் வந்த ஆங்கில அரசை எவ்வளவு தூரம் ஆட்டி படைத்ததென்பது நமக்கு தெரிந்த வரலாறு. அன்பு இதயங்களே, ஓநாய்களிடையே போக வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டது. சரி, அதற்கு தகுந்தது போல் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொள்ள வேண்டாமா? மீண்டும் தாவீது நம் நினைவுக்கு வருகின்றார். கோலியாத்தை எதிர்த்து செல்லும்போது தன்மீது தற்காப்பிற்காக போடப்பட்ட கவசங்களையெல்லாம் கழற்றிவிட்டு கையில் கவனும் கல்லும் எடுத்து புறப்பட்டார் இளையவர் தாவீது. அவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த வீரம்? ஆயனாக இருந்த தாவீது ஆண்டவனை அதிகம் நம்பியவர். தன்னையும் தன் ஆடுகளையும் இரத்த வெறிபிடித்த மிருகங்களிடமிருந்து காத்த இறைவன் இந்த மனித மிருகத்திடமிருந்து தன்னையும் தன் மக்களையும் காப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையால் விளைந்த வீரம் அது. நம்பிக்கை இருந்தால் போதும், நம் கையில் எதுவும் வேண்டாம் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று வருகின்றது இயேசுவின் இரண்டாவது நிபந்தனை.
இல்லாமல் நினைவில்லாமல் வாழ்வில்லை, என் நிறைவே நீ இல்லாமல் நான் இல்லை.
எனதருமை அன்புள்ளங்களே, பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்லும் இந்த நிபந்தனையை கேட்டு சிரிப்பதா வியப்பதா தெரியவில்லை. நமது பயணங்களை எண்ணி பார்ப்போம். பயணம் என்று சொன்னதும் நாம் சுமந்து செல்லும் அல்லது இழுத்துச் செல்லும் பெட்டிகள் நம் மனக்கண்களில் அணிவகுத்து நிற்கின்றன. ஒவ்வொருவருக்கும் இரு பெட்டிகள் அல்லது பைகள் என்ற கணக்கில் நமது பயணங்களில் சுமை கூடிவிடுகின்றது. இதற்கு நேர் மாறாக நமது பயணங்களுக்கு எதுவுமே எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுவது நடைமுறைக்கு ஒத்துவராத ஆலோசனையாக தெரிகின்றது. ஆனால் ஆழமாக சிந்தித்தால் இயேசுவின் இந்த கூற்றில் உள்ள உண்மைகள் நமக்கு புரியும்.
அன்பு நெஞ்சங்களே, நாம் எல்லோருமே இவ்வுலகில் வழிப்போக்கர்கள்தான். போகும் வழியில் நாம் சேகரித்தவற்றை அதிகரித்துக் கொண்டே போனால் இறுதியில் என்ன செய்யப் போகின்றோம்? நம் இறுதி பயணத்தின் போது இயேசுவின் இந்த ஆலோசனையை முற்றிலும் பின்பற்ற வேண்டியிருக்குமே. நம்முடன் ஒன்றுமே எடுத்துச் செல்ல முடியாத அந்த இறுதி பயணத்திற்கு முன்னேற்பாடாக இப்போதிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்துக் கொள்ளலாமே.
இயேசுவுக்கு இது எளிதாகலாம், ஏனெனில் அவரிடம் சொத்து என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் அன்புள்ளங்களே, உலகத்தில் பெரும் பகுதிகளை வென்று ஏராளமாய் பொருட்களை திரட்டி வைத்திருந்த மாவீரன் அலெக்சாண்டரும் இதே கருத்தைத்தானே தன் இறுதி மூன்று ஆசைகளில் ஒன்றாக சொல்லிச் சென்றார். தனது இறுதி பயணத்தின் போது திறந்தபடி இருந்த வெறும் கைகளை சவப்பெட்டிக்கு வெளியில் மக்கள் பார்க்கும்படி அவர் வைக்கச் சொன்னார். அதற்கு காரணம் கேட்ட தளபதியிடம், வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு செல்வோம் என்ற பாடத்தை மக்கள் உணர வேண்டும் என்று சொன்னார் மாவீரன் அலெக்சாண்டர்.
அன்பு நெஞ்சங்களே, வெறுங்கையோடு செல்லுங்கள், எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறும் இயேசு கொடுக்கச் சொல்கின்றார். நீங்கள் நுழையும் இல்லங்களிலெல்லாம் அமைதி என்ற ஆசீரை கொடுங்கள் என்கின்றார். இது தன் பணியாளர்களுக்கு இயேசு தரும் மூன்றாவது நிபந்தனை.
இயேசு கூறும் இந்த மூன்று நிபந்தனைகளுமே நடைமுறை வாழ்வுக்கு ஒத்துவராதவை என்ற தயக்கம் நமக்குள் எழுகின்றது. மனித இயல்பு, உலக வழக்கு என்ற குறுகிய வட்டங்களை நம்மை சுற்றி வரைந்து கொண்டு சிந்திப்பதால் நமக்குள் எழும் தயக்கம் இது. இந்த உலகை சார்ந்த வழிகளில் மட்டுமே சிந்திப்பதால் உயர்ந்த கனவுகள் சிறகடித்து பறக்க முடியாமல் நம்முள் சிறைப்படுத்தப்படுகின்றன.
ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் என்ற கனவை இறைவாக்கினர் எசாயா மொழிந்தார். இயேசு அந்த கனவையும் தாண்டி இன்றைய நற்செய்தியின் வழியே சொல்வது இதுதான். எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுமின்றி ஓநாய்களிடையே செல்லும் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய்களுக்கு சமாதான ஆசிரை வழங்கட்டும் என்பது இயேசு நம்முன் வைக்கும் கனவு, அழைப்பு.
இது நடக்கக்கூடியதுதானா? நடக்கும் அன்பர்களே, நம்பிக்கை இருந்தால். நாம் சிறப்பித்து வரும் இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் இத்தகைய கனவுகளை நம் உள்ளத்தில் இறைவன் விதைக்கவும், அதன் பலனை நாம் அறுவடை செய்யவும், நமது உலகப் பயணம் சுமைகளின்றி சுகமாக அமையவும், அனைவருக்கும் இறைவனின் இரக்கத்தையும் அமைதியையும் ஆசீராக வழங்கும் ஆட்டுக்குட்டிகளாய் நாம் வாழவும் அவர் அருளை இறைஞ்சுவோம்.
இனியும் போதுமே உடன் மாந்தர் வாழ என்னை வழங்கும் மனதை தாருமே. உன்புறவின்றி நான் எங்கு செல்வேன்? உன்பரமின்றி நான் என்ன செய்வேன்? ஏசும் இறைவா, எந்தன் தலைவா, என்னை மாற்றிடவே. ஏசு தேவா, நினைவில்லாமல் வாழ்வில்லை.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.